நலம் காப்போம் சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி.
வணக்கம் இனி இதயங்களே, இன்றைய நலம் காப்போம் நிகழ்ச்சியில் வித்தியாசமான ஒரு கருத்தோடு உலக நலனை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். உலகம் நலமோடு இருந்தால்தான் நாம் நலமோடு இருக்க முடியும். அந்த வகையில் உலக நலனில் அக்கறை கொண்டு உலகத்தில் வாழ்கின்ற உயிரினங்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்பதில் அக்கறை கொண்டு தமது வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற அருட்தந்தை முனைவர் ராயப்பா காசி அவர்களை நாம் நேர்காணல் செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் உலகம் எவ்வாறு உருவானது என்பதை பற்றிய பல தகவல்களோடு நாம் பேசிக் கொண்டிருந்தோம். இன்னும் பல சுவையான தகவல்களை நாம் இந்த வாரத்தில் அறிந்து கொள்ளலாம்.
இனிய இதயங்களே, சென்ற வாரம் நாம் பல உலகத்தை பற்றிய விஷயங்களை நம்ம பேசணும். இந்த வாரம் நாம் விஞ்ஞானபூர்வமான டெக்னாலஜி நிறைந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். சோ நாம் விரிவாக அந்த விஷயங்களை பற்றி நாம் அலசி பார்க்கலாம்.
சரியா சொன்னீங்க, கண்டிப்பா பார்க்கலாம்.
அதாவது நமது இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஒரே பிளைட் தான். இந்தியா ஆஸ்திரேலியன் பிளைட் என்று சொல்வார்கள். அந்த இந்தியா ஆஸ்திரேலியன் பிளைட்டும் யூரேஷியன் அதாவது யூரோப் பிளைட்டும் சரியாக இமயமலை இருக்கின்ற இடத்தில் ஒட்டிக் கொண்டிருக்கின்றன. இவை இரண்டும் மோதிக்கொண்டே இருப்பதனால்தான் மேலே இருக்கக்கூடிய மண் மேலே போய்கொண்டே இருக்கிறது. அதனால்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய உயரமான பீடபூமி எதுவென்றால் திபெத் பீடபூமி. உலகத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த மலை நமது இமயமலை. ஏனென்றால் இந்த ரெண்டும் பிளேட்டுகள் மோதிக்கொண்டே இருக்கின்றன, பூமி மேலே போய்கொண்டே இருக்கிறது. அந்த சுனாமியும் அப்படித்தான் வந்தது. நமது இந்தோ ஆஸ்திரேலியன் பிளேட் ஏறக்குறைய ஒரு இன்ச் மேலே தூக்கியதால் இந்து மகா சமுத்திரமே நாடுகள் மேல் புகுந்து சென்று எல்லாவற்றையும் அழித்தது. என்னுடைய கருத்து என்னவென்றால் இந்த 12 பிளேட்டுகளும் மாறி மாறி இந்த பூமியை அமைத்துக் கொண்டிருக்கின்றன. ஒரு காலத்தில் நீங்கள் சொன்னது போல இந்த பூமி ஒரே உருண்டையாக நீர் மேல் மிதந்து கொண்டிருந்தது. அது பேர்தான் பாஞ்சியா என்று சொல்வார்கள். பாஞ்சியா அது ஏறக்குறைய 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் தான் நீங்கள் சொன்ன அந்த பாஞ்சியா உருவானது. 200 மில்லியன் ஆண்டுகளில் அது இரண்டாக ஒடிந்தது. ஒடிந்து வடக்கே இருப்பது லோரேஷியா என்று சொன்னார்கள், கீழே இருப்பது கோண்ட்வானா லேண்ட் என்று சொன்னார்கள். சோ நாம் இப்பொழுது கோண்ட்வானா லேண்டில் நாம் இருக்கிறோம். அப்பொழுதுதான் லெமோரியா கண்டம் என்கின்ற ஒரு பகுதி இப்பொழுது இருக்கக்கூடிய பசிபிக் இந்து மகா சமுத்திரத்தில் இருந்ததாக வரலாறுகள் நமக்கு சொல்லுகின்றன. அதற்கு பின்னால் மீண்டும் அந்த பிளேட்டுகள் ஒன்று சேர்ந்து இன்றைய தினம் லெமோரியா கண்டமானது ஆஸ்திரேலியாவில் ஒரு பகுதியும் ஏறக்குறைய வியட்நாம் இந்தியா முக்கியமாக போலினேஷியன் ஐலண்ட்ஸ் ஃபிஜி இப்பேற்பட்ட தீவுகளில் நமது அந்த லெமோரியா கண்டம் இணைக்கப்பட்டு விட்டது. சோ இப்பொழுது இருக்கக்கூடிய பூமியின் மேப் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, இந்த மேப்பும் இன்னும் 20 மில்லியன் ஆண்டுகளிலே இந்தியா ஒருவேளை இப்பொழுது இருக்கக்கூடிய ஜப்பான் அங்கே போயிருக்கும், ஜப்பான் வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கும், ஆப்பிரிக்கா அமெரிக்காவில் இருக்கும். சோ இப்படி பூமி அந்த 12 பிளேட்டுகள் மாறி மாறி அமைப்பதனால் நமது பூமியினுடைய ஷேப்பும் மாறி மாறி அமைகின்றது, உயிர்களும் மாறி மாறி பிறந்து கொண்டிருக்கின்றன.
நீங்க சொன்னது போல 22 குரோமோசோம்கள் இருந்த அந்த சிம்பன்சிக்கு அடுத்ததாக மனிதன் 23 குரோமோசோம்களை பெற்று உருவானான்னு சொல்றீங்க. அந்த மனித உருவாக்கம் எந்தெந்த நிலைகளில் உருவானது, அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா.
அது வந்து அருமையான ஒரு கேள்வி, எனக்கு ரொம்ப பிடித்தமான கேள்வி. நான் இப்பொழுது சென்ற வருடம் ஆப்பிரிக்காவில் 4 கண்ட்ரிஸ் பயணம் செய்தேன். டன்சானியா, கென்யா, எத்தியோப்பியா அண்ட் உகாண்டா. இப்பொழுது நான் ஒரு புத்தகம் எழுதி கொண்டிருக்கின்றேன், ஏப்ஸ் டு ஏஞ்சல்ஸ் என்று எழுதி கொண்டிருக்கிறேன். அதற்கு விஞ்ஞானபூர்வமான ஆராய்ச்சிக்காக நான் அங்கே சென்றிருந்தேன். அப்பொழுது அந்த ஆராய்ச்சியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், முதலில் நான் சொன்னது போல குரங்கு மனித குரங்காக மாறியது 5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால். அதிலிருந்து ஆஸ்ட்ரோலோபிதேசீன் என்று சொல்லக்கூடிய மறு மனித குரங்கு உருவானது. அது ஏறக்குறைய 4.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால். 4 மில்லியன் ஆண்டுகளிலே அது பராந்த்ரோபோஸ் என்று சொன்னார்கள், ஆஸ்திராலோபித்தேகூஸ் என்று சொன்னார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன என்றால் சதர்ன் ஏப், தெற்கத்திய பக்கத்தில் வாழக்கூடிய மனித குரங்கு, தெற்கத்திய குரங்கு, மனித குரங்கு என்று நம்ம சொல்லலாம். தெற்கத்திய பெண் சீரியல் கூட போடுறீங்களே, அதுதான் ஆஸ்திராலோபித்தேகூஸ். அதுதான் ஆஃபரென்சிஸ், அதாவது ஆஃபரென்சிஸ் என்று சொன்னால் எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தின் பெயர். அங்குதான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபாசல் மனித எலும்புகூடை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் 3.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால். அதாவது 35 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் அதை கண்டுபிடித்து இன்றைய தினம் அதற்கு பின்னால் வந்தது தான் ஆஸ்ட்ராலோபித்தேகோஸ் பாயுசியாய். பாயுசியை என்று சொன்னால் கடினமான தாவடைகள், கடினமான பற்கள். அது வந்து வெஜிடேரியன் தான் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள், அவங்கெல்லாம் கறியெல்லாம் சாப்பிடுவது கிடையாது, ஸ்ட்ரிக்ட்லி வெஜிடேரியன். அப்புறம் 2 மில்லியன் ஆண்டுகள், 2.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் ஹோமோ ஆபிலிஸ் என்று சொன்னார்கள். ஆபிலிஸ் என்றால் அவன்தான் முதலில், இங்கிலீஷ்ல ஹேண்டிமேன் சொல்லுவாங்க, அவன்தான் முதலில் இந்த கல் ஆயுதங்களை செய்ய ஆரம்பித்தது அவன்தான், ஹோமோ ஆபிலிஸ். அவன்தான் முதலில் பயங்கரமான AK-47 துப்பாக்கி, அது என்னவென்றால் அந்த கல் ஆயுதம், கத்தி மாறி செய்து, அந்த நேரத்திலே அதுதான் பயங்கரமான வெப்பன், நவீன விஞ்ஞானமயமான வெப்பன் அதுதான். சோ அவர்கள் தான் முதலில் வெப்பனையும் கண்டுபிடித்தார்கள், அனிமல்ஸையும் கொலை செய்ய ஆரம்பித்தார்கள். அதிலிருந்து தான் மூளை மடமட மட என்று வளர ஆரம்பித்தது. அதற்கு முன்னால் அவனுடைய மூளை 300 கிராம் தான். கறி சாப்பிட்டவுடன், புரோட்டீன் ஏறினவுடன் மூளையும் வளர ஆரம்பித்தது. அவன் என்னவாக மாறினான் என்றால் ஹோமோ எரெக்டஸ், 2 காலில் நிற்கக்கூடிய மனிதன். அவன்தான் உண்மையாகவே ஏறக்குறைய ஹோமோ சப்பியன்ஸ் ஆகிவிட்டான். அவன் ஹோமோ எரெக்டஸ் தான் ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியே வந்து ஹோமோ சப்பியன்ஸாக மாறினான். ஹோமோ சப்பியன்ஸ் தான் நாம் அனைவரும், இப்பொழுது நாம் எல்லோருமே ஹோமோ சப்பியன்ஸ் என்று சொன்னால் அறிவுள்ள மனிதன். ஆனால் நாம் செய்யக்கூடிய செயற்பாடுகள் அப்படி தென்படவில்லை. ஆனால் அதனுடைய அர்த்தம் ஹோமோ சப்பியன்ஸ் என்றால் அறிவுபூர்வமான மனிதன். அதிலிருந்து தான் நான் சொன்ன அந்த நியாண்டர்தால், குரோமான்யோன், நமது இந்தியர்கள். இந்தியர்கள் ஏறக்குறைய 45,000 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் தஜகஸ்தான், கஜகஸ்தான், ஆப்கானிஸ்தான் அந்த இடத்தின் வழியாக நமது இந்தியாவிற்கு நம்ம வந்தோம். சோ நமது பூர்வீகம் எதுவென்றால் ஆப்பிரிக்கா தான். ஆனால் நம்ம தஜகஸ்தானிலிருந்து தான் இங்கு வந்து கடற்கரை ஓரமாக, இந்தியாவின் கடற்கரை ஓரமாக, ஏனென்றால் உணவு கடலில் இருந்தது, அதனால் கடற்கரை ஓரத்தில் தான் அவன் பயணம் செய்ய ஆரம்பித்து ஆஸ்திரேலியா வரைக்கும் நடைபாதையிலேயே சென்று இந்தியாவின் ஜீன்ஸ் இன்றைய தினம் ஆஸ்திரேலியாவில் நிறைய இருந்து கொண்டிருக்கின்றன. அங்கிருக்கக்கூடிய அப்பாரிஜின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாக்ட்லி இந்தியர்கள் மாதிரியே நம்ம இருப்போம். சோ நம்முடைய சரித்திரம், நம்ம வந்து ஏறக்குறைய 45,000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம இந்தியாவில நம்ம காலடி எடுத்து வச்சிருக்கோம். ஆரியர்கள் இந்து சமவெளி நாகரிகம் எல்லாம் இப்ப வந்தது, அதெல்லாம் இப்ப நான் சொல்றது நமது பூர்வீகம். 45,000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம இந்தியாவில நம்ம காலடி எடுத்து வச்சிருக்கோம். நம்முடைய கதை மிகவும் அதிசயமானது, மகத்துவம் மிக்கது,
மனிதனுடைய கதை.
ஆமா,
மனிதனுடைய தாக்கம் எப்படி வந்ததுங்க? மனிதனுடைய தாக்கம்னா இன்னைக்கு நீங்க பேசும்பொழுது சொன்னீங்க, அதாவது நீங்க பேசும்பொழுது சொன்னீங்க, ஒரு ஆயுதத்தை அவன் பயன்படுத்தினான், விலங்கை அடித்தான், மாமிசத்தை தின்றான் என்பது போன்ற விஷயங்களை, அவன் அறிவுபூர்வமாக செயல்பட்டான் என்கின்ற அந்த காலகட்டம் எப்பொழுது வந்தது?
வெரி குட் கனகராஜ். அதாவது 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் அவன் ஏறக்குறைய, அது ஒரு பகுதியாக விஞ்ஞானிகள் பிரிப்பார்கள், அது கற்காலம் என்று சொல்லலாம். அந்த பக்கம் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால்தான் மனிதன் தனது ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ் என்று சொல்லுவார்கள், குருவிக்கார லைஃப் ஸ்டைல். ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ் என்றால் ஆம்பளைங்க வந்து ஹண்ட் பண்ணாங்க, வேட்டையாடினார்கள், பெண்கள் கேதரர்ஸ், எல்லாவற்றையும் பொறுக்கி கொண்டு வந்தார்கள். இவன் கரியை வேட்டையாடி எடுத்துக் கொண்டு வந்தான், பெண்கள் அந்த கிழங்குகள், தாவரங்கள், பருப்பு வகைகள் எல்லாவற்றையும் கேதர் செய்து கொண்டு வந்தார்கள். அங்கங்க கேம்ப் செய்து அவர்கள் அங்கே வாழ்க்கை நடத்தினார்கள். எங்கெங்கு நீர் இருந்ததோ, எங்கெங்கு உறைவிடம் இருந்ததோ அந்த இடத்தில். ஆனால் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் அவங்க லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு. அவர்கள் செட்டிலர்ஸ் ஆயிட்டாங்க. சுத்திர வாழ்க்கையை விட்டுட்டு ஒரே இடத்தில், ஏனென்றால் அக்ரிகல்ச்சர், அதாவது நமது விவசாயத்தை கண்டுபிடித்தார்கள். விவசாயம் கண்டுபிடித்தவுடன் அவர்கள் வில்லேஜ் லைஃப் ஆரம்பித்தார்கள். நிறைய ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. வியாபாரம் வந்தது. மனிதனுடைய புத்தி கெட்டது. அதற்கு முன்னால் அவன் இயற்கையோடு வாழ்ந்து கொண்டு இயற்கையை எக்ஸ்பிளாய்ட் பண்ணாம தேவையான அளவு மட்டும்தான் அன்றைய தினம் எடுத்து சாப்பிட்டு மீதியை மறுநாள் அவன் பார்த்து கொண்டான். ஆனால் இன்றைய தினம் மனிதன் என்ன செய்கின்றான், தேவைக்கு அதிகமான பொருட்களை அவன் சேகரித்து, இன்றைய நாம் பார்த்தால் பிரிட்ஜில் பார்த்தால் ஒரு மாதத்திற்கு தேவையான உணவை நாம் வைத்துக் கொண்டிருப்போம். நமது பேண்ட்ரி ஃபுட் சப்ளை நாம் பார்த்தோம் என்றால் 6 மாதத்துக்கு தேவையான உணவு வகைகளை நாம் வாங்கி வைத்திருப்போம். நமது டிரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2, 3, 4 செட் இருக்காது, 40. சில பெண்கள் என்கிட்ட சொன்னது 300-400 புடவைகள் வைத்திருப்பதாக என்னிடம் சொல்லி இருக்கின்றார்கள். சோ நாம் இப்படி பார்க்கின்ற போது நமது லைஃப் ஸ்டைல் இப்பொழுது மாறி, நமது புத்தியும் மாறி, நாம் பரிணாம வளர்ச்சியில் முன்னுக்கு செல்லுகிறோமா இல்ல பின்னோக்கி செல்லுகின்றோமா என்று சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு பயங்கர விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மனிதன் மிகவும் கொடிய பயங்கர விஷமுள்ள மிருகமாகத்தான் இப்பொழுது தென்படுவதை நாம் பார்க்கிறோம். இனிய இதயங்களே, இன்றைக்கு இதோடு போதும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நேரம் இல்லை. அடுத்த வாரம் நம்ம நிறைய விஷயங்களை பத்தி நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். சோ நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் சந்திக்கலாம்.
ஐயா, உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பூமியின் வரலாறு பத்தி இந்த அளவுக்கு ஆழமா, விவரமா, விளக்கமா எமது இனிய இதயங்களுக்கு நீங்க தெரிவிச்சிருக்கீங்க. இன்னும் பல தகவல்களை நாம் அடுத்த வாரம் தெரிஞ்சுக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.
வணக்கம்.
இனிய இதயங்களே, இதுவரை நலம் காப்போம் நிகழ்ச்சியில் புதிதாக, புதிய சிந்தனையாக உலக நலனை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நலம் காப்போம் நிகழ்ச்சியில் உடல் சார்ந்த விஷயங்களை மட்டுமே பேசாமல் உலக சார்ந்த விஷயங்களையும், இந்த உலகம் எவ்வாறு பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பது போன்ற பல செய்திகளையும் அடுத்த வாரம் இதே நாளில், இதே நேரத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம். அதுவரை நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி அமைப்பு உங்கள் கனகராஜ், ஒலிப்பதிவு பிலோமி அலெக்ஸ்.
இனிய இதயங்களே, நலம் காப்போம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.